நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. அக்டோபர் மாதம் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பாலின சர்ச்சைக்கு உள்ளான தமிழக முன்னாள் தடகள வீராங்கனை சாந்திக்கு தமிழக அரசு பயிற்சியாளர் பதவி அளித்துள்ளது குறித்த பேட்டி.
வெளியில நடமாடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இன்னைக்கு வந்து அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னோட இளந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன்.
இலங்கையில் உலக உணவு தினத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் குழந்தைகளிடம் நிலவும் ஊட்டச்சத்தின்மை பிரச்சனையை முதன்மைப்படுத்தி நடந்த போராட்டம்.
பாடசாலைக்கு செல்லும் சிறுவர்கள் கல்வியிலே பின்னடைவு செல்கின்றார்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு போதுமான வருமானம் இல்லாததன் காரணமாக உணவின் தேவையை அவர்கள் பூர்த்தி செய்ய முடியாத நிலை இருக்கின்றார்கள்.
நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் மரியம் மைக்கேல்.
ஐஎஸ் அமைப்பினரிடமிருந்து அடையாள முக்கியத்துவம் வாய்ந்த டபிக் நகரை துருக்கி ஆதரவு பெற்ற கிளர்ச்சி ஆயுதப்படையினர் இன்று காலை கைப்பற்றியுள்ளனர். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையில் இறுதி நாள் மோதல் காட்சியை விவரிக்கும் இஸ்ரேலிய பாரம்பரிய பெயர்களில் ஒன்றாக டபிக் இருப்பதால் இஸ்லாமிய அரசு குழுவின் தாக்குதல்களில் இந்த டபிக் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது.
அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி மற்றும் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் போரிஸ் ஜான்சன் லண்டனில் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஏமனில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை இன்னும் சில தினங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென அழைப்பு
விடுத்துள்ளனர்.
ஏமனில் ஹூதி போராளிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி படையினர் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு இரு நாடுகளும் ஆதரவு வழங்கி வருகின்றன. இந்த தாக்குதல்களின் போது பல பொதுமக்கள் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
கரிபிய நாடான ஹெய்டியை தாக்கிய மேத்யூ சூறாவளியினால் ஏற்பட்டுள்ள முழுமையான சூழ்நிலை 2 வாரம் கழிந்த பின்னரும் இன்னும் ஆய்வு செய்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பல பகுதிகளை படகு, கோவேறு கழுதை மற்றும் நடைப்பயணம் மூலம்தான் இன்னும் சென்றடைய வேண்டிய நிலை உள்ளது என்று சுகாதார நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டியான் லிண்ட்மேர் தலைநகர் போர்ட் ஆஃப் பிரான்சில் பேசியபோது இவர் தெரிவித்தார்.
தென்னாப்பிரிக்க மாணவர் போராட்ட இயக்க தலைவர்களில் ஒருவர் ஜோகனஸ்பர்க்கில் உள்ள விட்பாட்டஸ்ட்ரான் பல்கலைக்கழகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெக்கி போதலாமினியை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவரது அறையில் இருந்து காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றதாக மாணவர் கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. காவல்துறையோடு வன்முறை மோதல்களில் ஈடுபட்ட கல்வி கட்டணங்கள் குறைக்கப்படுவதற்கான போராட்டத்தில் மிகவும் தீவிரமாக பங்கெடுத்தவர் தலாமினி. இலவச கல்வி வழங்க கோரி மாணவர்கள் போராடி வருவதால் தென்னாப்பிரிக்கா முழுவதும் பல்கலைக்கழகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
இந்திய மாநிலமான கோவாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் அதன் தலைவர்கள் இந்தியாவை குறிப்பாக குறிப்பிட்டு சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல்களுக்கு கடுமையான கண்டனத்தை கூறியுள்ளனர். இந்த மாநாட்டில் இறுதி அறிவிப்பாக சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் அனைத்து நாடுகளுக்கும் உள்ள தங்கள் நாடுகளில் பகுதிகளில் நடைபெறும் பயங்கரவாத நடவடிக்கை தடுக்கும் பொறுப்பை வலியுறுத்தியுள்ளனர்.
தெற்கு சோமாலிய நகரான பர்தேரில் உள்ள இஸ்லாமியவாத தீவிரவாதிகளின் மனைவியரை 1 வார காலத்திற்குள்ளாக நகரை விட்டு வெளியேற வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். கணவர்களுக்காக மனைவியர் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டியுள்ள மாவட்ட ஆணையர் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறாத பட்சத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்களை நகரிலிருந்து வெளியேற்றும் ராணுவ நடவடிக்கை வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.
எத்தியோப்பியாவில் கடந்த வாரம் அவசர கால நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் ஒரு அங்கமாக அந்நாட்டு அரசாங்கம் புதிய விதிகளை அமுல்படுத்தியுள்ளதை அறிவித்துள்ளது. பல மாதங்களாக அங்கு நடைபெற்ற வன்முறை போராட்டங்களைத் தொடர்ந்து இந்த அவசர கால நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எத்தியோப்பிய தலைநகர் அடிடிஸ் அபாவிலிருந்து தூதரக அதிகாரிகள் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்ணை மற்றும் அரசு நிறுவனங்கள் மீது ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். பாலின சர்ச்சைக்கு உள்ளான தமிழக முன்னாள் தடகள வீராங்கனை சாந்திக்கு தமிழக அரசு விளையாட்டு பயிற்சியாளர் பதவி அளித்துள்ளது. இதுகுறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜனிடம் கேட்டேன்.
உலக தடகள போட்டியில உங்களுக்கு ஏஷியட் போட்டியில அவங்க வெற்றி பெற்ற மெடல் அவங்ககிட்ட இருந்து திரும்ப பெறப்பட்டது. இந்த ஜெண்டர் டெஸ்ட்ல ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வந்து இன்டர்நேஷனல் அரீனால வின் பண்றப்போ அவங்களுடைய அந்த பாலினத்தையே கேள்விக்குள்ள கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இதுல வந்து இப்ப அவங்க போராடி வெற்றி பெற்ற நிலையில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நாங்க ஏற்கனவே வந்து டிஐடி அவங்கள ஒரு கான்ட்ராக்ட் கோச்சா தான் வச்சிருந்தோம். அதுல வந்து இப்போ முடிவெடுத்திருக்கிறது அரசாங்கம், புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம் அவங்களுக்கு அந்த பெர்மனன்ட் ஜாப் கோச்சாக கொடுக்கறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். அவங்க நிலைப்பு பயன்பாட்டை ஒட்டி இந்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்திருக்கோம். அவங்களுக்கு மீண்டும் அந்த மெடல் கிடைக்க உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு தமிழ் தவிர வேற எதுவும் பேச தெரியாத ஒரு பெண், அதனால் ஒரு புரிதல் இல்லாம இந்த இது நடந்திருக்குன்றது உங்களுடைய கருத்து. ஸோ அதனால அதை மாற்றி அவங்களுக்கு இழந்த மெடலை உரிமையாக கிடைக்க வேண்டிய மெடலை, உழைத்து பெற்ற மெடல் அவங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பரிந்துரை செஞ்சுருக்கோம். ஐஓஏ மூலமாக இதை மீட்டு தருவதற்கு முயற்சியில் இருப்போம்.
அமைச்சர் மஃபோய் பாண்டியராஜன், அரசு வேலை வாய்ப்பானது தனது பதக்க கனவை நிறைவேற்ற எவ்வாறு உதவும் என சாந்தியிடம் கேட்டேன்.
2006 அப்புறம் எனக்கு பெரிய மிகப்பெரிய என்னோட லைஃப்ல வந்து என்னோட வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய சர்க்கிள் இது. அதுக்கப்புறம் எனக்கு தமிழக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காங்க, எனக்கு நிரந்தர அரசாங்க வேலை கொடுத்துருக்காங்க. இதுக்காண்டி நான் அம்மா மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை எனது சார்பாகவும் என்னோட குடும்பத்தர சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட மெடல் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் இந்த பயிற்சியாளர் பதவி கிடைச்சிருக்கு. நிச்சயமா என்னோட கோலை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னைக்குமே. ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்குறதான் என்னோட கோல். இந்த அதுக்கு இந்த கோச்சிங் ஜாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நீங்க உங்களுடைய இந்த ஜெண்டர் டெஸ்ட் அதுல வந்து ஃபெயில் ஆனதா ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த வழக்கு எந்த கட்டத்துல இருக்கு?
அது இப்போ ஜெண்டர் டெஸ்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டில வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு. ஸோ அது எனக்கும் பொருந்தும். அந்த அந்த வழக்கு வந்து நாங்கள் இனிமேல் தான் அதை நாங்கள் ஹைகோர்ட்ல பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு நாங்கள் எடுத்துட்டு போகலான் இருக்கோம்.
இந்த 10 வருஷத்துல நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் என்ன? அன்றாட வாழ்க்கையை நீங்க நகர்த்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டீங்க?
ஒரு செங்கல் சூழல மறுபடியும் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு நிம்மதியை இழந்துட்டு ஒரு பொதுவான ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்தில் என்னால் வெளியில் நடமாடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இன்றைக்கி வந்து அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிடைச்ச இந்த ஒரு தீர்ப்பு இந்த ஒரு வேலை வந்து என்னோடய வாழ்க்கையை மறுபடியும் முன்னெடுத்து மேலே கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும்.
தடகள வீராங்கனை சாந்தி, முதல்வரின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் கருத்தை வெளியிட்டதாக கூறி வேண்டுமென்றே திமுகவினர் கைது செய்யப்படுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஜெயக்குமார்.
முகநூல் மற்றும் பிற சமூக வலைதளங்களில் உள்ள திமுகவினருக்கு எதிராக சென்னை மாநகர காவல்துறையினர் செயல்படுவதாக முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் பொருளாளருமான முக ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவில் இருப்பவர்கள், அதிமுக நிர்வாகிகள் ஆகியோர் கொடுக்கும் புகார்களின் அடிப்படையில் திமுகவினருக்கு எதிரான நடவடிக்கையை சென்னை மாநகர காவல்துறையினர் எடுத்து வருவதாக கூறி கண்டனமும் வெளியிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்த வதந்திகள் பரப்பியதாக இதுவரை 7 பேரை சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள இணைய குற்றங்கள் தடுப்பு காவல் பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இதே விவகாரம் தொடர்பாக 52 மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. இந்த அவசர நடவடிக்கைகள் அனைத்தும் அதிமுகவின் அரசியல் ஆதாயத்திற்கானது என குறை கூறியுள்ள முக ஸ்டாலின், முதல்வரின் உடல்நலம் குறித்து திமுகவினர் தான் வதந்தி பரப்புகிறார்கள் என்கிற தோற்றத்தை உருவாக்க நினைக்கும் அதிமுகவின் முயற்சிக்கு சென்னை மாநகர காவல்துறை துணை போகும் விதத்தில் செயல்படுகிறதோ என்கிற சந்தேகம் தமக்கு எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்
ஜெயக்குமார். அடுத்தது இலங்கை கண்ணோட்டம். உலக உணவு தினமான இன்று நுவரெலியா மாவட்டத்தில் குழந்தைகளிடம் நிலவும் ஊட்டச்சத்தின்மை பிரச்சினையை முன்னிறுத்தி அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஆர் உதயகுமார்.
மலையக பெருந்தோட்ட மக்களின் போசாக்கு மற்றும் காணி உரிமையை வலியுறுத்தி இன்று தலவாக்கலை நகரில் கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. பெருந்தோட்ட சமூக காணி உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றது. போசாக்கு இன்மையால் நுவரெலியா மாவட்டத்திலே கூடுதலான சிறார்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் அந்த இயக்கத்தின் இணைப்பாளரான எஸ்டி கணேசலிங்கம்.
அது மாத்திரமல்ல, பாடசாலைக்கு செல்லும் சிறுவர்கள் கல்வியிலே பின்னடைவு செல்கின்றார்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு போதுமான வருமானம் இல்லாததன் காரணமாக உணவின் தேவையை அவர்கள் பூர்த்தி செய்ய முடியாத நிலை இருக்கின்றார்கள். உணவின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இந்த மந்த போசன நிலையை இல்லாதொழிப்பதற்கும் இந்த நாளிலே உணவு தன்னாதிக்கத்தை பெறுவதற்கு பெருந்தோட்ட சமூகத்திற்கும் அதை சார்ந்த மக்களுக்கும் காணி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். பாடசாலை மட்டத்திலே இந்த போதுமான போசாக்கு திட்டத்தை உருவாக்குவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும்.
தங்கள் பிள்ளைகளுக்கு போசாக்கு உணவு வழங்க வேண்டுமென்று பெற்றோர் விரும்புகின்றனர். அதற்கு அவர்களின் வருமானம் பிரதான தடையாக காணப்படுகின்றது.
மத்தியான சாப்பாடு சோறு ரொட்டியும், அது மாவு ரொட்டி, கோதுமை மாவு ரொட்டி தான் நாங்க சாப்பிடுறோம். பிள்ளைகளுக்கு வந்து அதை கொடுக்கணும்னு சொன்னா ஸ்கூல்ல வந்து மீட்டிங் வச்சு எங்களை ஏசுறாங்க. இதுகளுக்கு வந்து சோறு வெட்டி கொடுக்க கூடாது, நீங்க அதுகளுக்கு போசாக்கு தன்மை வளர்ச்சி அது வந்து குறைவு, உங்க மூளை தன்மைய பாதிக்கப்படுது. அதனால வந்து வேண்டியது நீங்க வந்து மாவு சாமான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அவங்க சொல்றாங்க சார், திங்கக்கிழமை பச்சரிசி சோறாக்கி கீரை சுண்டி திங்கக்கிழமை சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை வந்து கடலை, புதன்கிழமை வந்து பாசி பயிர் அனுப்ப சொல்றாங்க. இதெல்லாம் வாங்க போனா இப்ப கடலை என்ன விலை பெயர், பாசி பயிர் என்ன விலை, எங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் இல்லை தானே சார். ஒரு மூணு பிள்ளைகள் படிக்க வச்சு நாங்க நாலு பேர் சாப்பிட்டு போறதுதான் எவ்வளவு கஷ்டம் சார் எங்களுக்கு. எங்க பிள்ளைகளை பொறுத்தவரை வளர்ச்சி குறைவா தானே சார், எங்களுக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்லை தானே சார்.
மலையக சிறார்களுக்கு பல்வேறு போசாக்கு திட்டங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டாலும் அது உரிய இலக்கை அடையவில்லை என்று சமூக ஆர்வலர்களினால் சுட்டிக்காட்டப்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஆர் உதயகுமார் வழங்கிய அந்த செய்தி தொகுப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லாமே மைக்கேல்.
நிச்சயமாக. முதலில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை மத்திய அரசு புறக்கணித்திருப்பது பற்றி அதிமுக செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, இது பழைய திரைப்படத்தில் வரும் வசனம் போலிருக்கிறது. மோடி அரசை சி ஆர் சரஸ்வதி குறை கூறுகிறார். நீதிமன்ற அவமதிப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்று முன்பு தமிழக நீதிபதிகள் கண்டித்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு மறதி அதிகம் என்பதாய் நினைத்துக் கொண்டு இதுபோல் கூறுகிறார்கள் என்கிறார்.
நமது இணையதளத்தில் பிரசுரிக்கப்படும் கிளிக் தொழில்நுட்ப காணொலி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், பிபிசி இணையத்தில் ஒளிபரப்பாகும் காணொலியை மெச்ச வார்த்தைகளை தேடுகிறேன். கிளிக் எனும் காணொலி தொகுப்பில் இடம்பெறும் காட்சிகள் நெஞ்சம் கவர்கின்றன. அண்மை கால அறிவியல் தொழில்நுட்ப நிகழ்வுகளை காணொலி வடிவில் வாரி வழங்கும் பிபிசி இணைய சேவைக்கு நன்றி என்கிறார்.
காவிரி நதிநீர் பிரச்சினை பற்றிய செய்தி குறித்து எழுதும் மணம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, நதிநீர் அனைவருக்கும் பொதுவானது. கர்நாடக அரசின் கிருஷ்ணராஜசாகர் அணை தவிர மற்ற மூன்று அணைகள் முறைப்படி அனுமதி பெற்று கட்டப்பட்டவை அல்ல. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கவனம் செலுத்தாததால் தான் இது நடந்துவிட்டது. அப்பாவிகளாக இருந்துவிட்டார்கள். நெய்வேலியில் கூட ராயல்டி வாங்க தெரியாமல் இருந்தனர். விபி சிங் அவர்கள்தான் அவராகவே தந்தார். அதே விபி சிங் தான் காவிரியில் நியாயமான உரிமையை பெறவும் அடிக்கல் நாட்டினார். இதில் இப்போது நடுவண் அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும். அதை அவர்கள் நீதிமன்றத்திடம் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றனர் என்கிறார்.
இதே பிரச்சினை பற்றிய செய்திகள் குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் கோவிந்தராஜ், நாட்டில் மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சினை எழுவதற்கு காரணமே காங்கிரஸ் தான். சுதந்திரம் அடைந்தவுடன் நதிகளை தேசியமயமாக்கி இருக்க வேண்டும். இதை செய்ய தவறியதால் தான் இந்த பிரச்சினை என்கிறார்.
முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், மனித நேயமும் ஆளுமை திறனும் கொண்ட அரசியல் தலைவர் ஜெயலலிதா, அவர் பூரண நலம் பெற வேண்டும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் விஜயமங்கலம் குணசீலன், அம்மாவின் உடல்நிலை சீராகி வருகிறது என்ற செய்தி மகிழ்ச்சி தந்தாலும் அவர் எப்படியாவது பார்த்தால்தான் நிம்மதி என்கிறார்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்பின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பற்றி எழுதும் கனடா நேயர் சரோ வர்ணன், அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் இவ்வளவு கேவலமாக கதைக்கும் டிரம்பை ஆதரிக்கும் மக்களை பார்க்க ஆத்திரம்தான் வருகிறது. உலக நாடுகளுக்கு அதிபதியாக தன்னை காட்டிக்கொள்ளும் அமெரிக்கா தேர்தலில் மட்டும் மூன்றாம் உலக நாடுகளை விட மட்டமாக நடந்து கொள்கிறது. சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி வரியே கட்டாத பெண்களை மட்டுமல்லாது பெற்ற மகளின் உடல் அங்கங்களை கூட நாகரிகமற்ற முறையில் விமர்சிக்கும் டிரம்ப் ஒரு சமயம் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்காவில் இனக்கலவரம் மட்டுமல்ல பெண்கள் மீது பாலியல் குற்றங்களும் கட்டுக்கடங்காமல் போகும் என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது மைக்கேல். இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். அதுவரை தொடர்ந்து கடிதங்களை எழுதுங்கள், மின்னஞ்சல்களை எழுதுங்கள், ஃபேஸ்புக் மூலம் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். உங்களது கருத்துக்கள் எம்முடைய நேய நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஏமனில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை இன்னும் சில தினங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென அமெரிக்காவும் பிரிட்டனும் அழைப்பு விடுத்துள்ளன. ஐஎஸ் தீவிரவாத குழுவினரிடமிருந்து அடையாள முக்கியத்துவம் வாய்ந்த டபிக் நகரை துருக்கி ஆதரவு கிளர்ச்சிப் படையினர் இன்று காலை கைப்பற்றியுள்ளனர். கரீபிய நாடான ஹெய்டியை தாக்கிய மேத்யூ சூறாவளியால் ஏற்பட்ட முழுமையான பாதிப்பை இன்னும் இரண்டு வாரங்கள் ஆகியும் இன்னும் ஆய்வு செய்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.